ಈಶಾನ ಪ್ರಾಣದ ಪ್ರಾಣ ಜ್ಯೇಷ್ಠ ಶ್ರೇಷ್ಠ ಪ್ರಜಾಪತಿ ಹಿರಣ್ಯ ಗರ್ಭೋ ಭೂಗರ್ಭೋ ಮಾಧವೋ ಮಧುಸೂದನ. ಭಗವಾನುಡಿಯ ನಾಮಕರಣ ಈಶಾನ. இந்த மந்திரம் எங்க இருக்குன்னு, இந்த நாமா எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியும் எல்லோருக்கும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி சொல்லிட்டே இருக்கு. ஆகையால் இந்த ஈசானஹாங்கிற ஒரு நாமா வேத பிரயுக்தமான நாமான்னு நமக்கு தெரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஈஷா ஐஸ்வர்யே அப்படிங்கிற அர்த்தம். ஈசானஹான்னு சொன்னா எல்லா பிராணிகளையும் கண்ட்ரோல் பண்றார், அதனால அவருக்கு ஈசன். ஈசன செயலித்வார் ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாஹ மாகிருத கஸ்ய த்விஜ்ஜனம். முதல் உபதேசம் நமக்கு சொல்றது வேதங்கள், தாங்கள் எதை பார்த்தாலும் எப்பொருளை பார்த்தாலும் அப்பொருளில் பரம்பொருளை பார்க்க வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை பார்த்தாலும், டேபிளை பார்த்தாலோ சேரை பார்த்தாலோ புத்தகத்தை பார்த்தாலோ மனுஷாவை பார்த்தாலும் எல்லாம் பரமாத்மான்னு கொஞ்ச நேரமா தியானம் பண்ணுங்க. அப்ப இப்படி பண்ணினேன்னா என்ன ஆகும்னா, நிஜமாகவே பரமாத்மா எங்கும் காணப்படுவார், எங்கும் பரமாத்மா தான் இருக்க. ஆனா நமக்கு என்ன, அந்த திருஷ்டி வேற விதமா போயிடுச்சு. அதுக்கு மேல அத்தியஸ்தமான பொருள்களை பார்த்து பார்த்து நமக்கு இப்பொருளை பார்த்துதான் வழக்கமா இருக்கே தவிர, அதுல அதிஷ்டானமா இருக்கிற பொருள் நாம் பார்க்கறத மறுத்து விட்டோம். வெகு நாட்களாக ஒன்று இன்றொன்றாக பார்த்து பார்த்து வழக்கின்றோம். ஆகையால் பொருளை பொருளாக பார்க்கிறோம், பொருளுக்கு அடிப்படையாக இருக்கிற தத்துவத்தை நாம் அறிவதில்லை. ஆகையால் நல்ல வழிக்கு வரணுமே ஆனால் நாம் என்ன பண்ணணும், பொருளுக்கு அடிப்படையாக என்ன இருக்கோ அதை நாம் பார்க்கணும். அதற்காக ஈஷா வாத்தியமிதம் சர்வம் அப்படிங்கிறது சமீதானம் ஜகதத்தியம் ஜென்மமா தேகோ மகே பயம் அப்படின்னு தம் ஈசானம்னே திருத்தி சொல்றது. உலகத்தை எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு தத்துவம். நம்ம எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம். இதுக்காகத்தான் தனியாகவே சொல்லும் பொழுது மேன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். ஹியூமன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறான், ஹியூமன் ரீசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறான். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், எவனாலும் ஒன்றும் பண்ண முடியல. மனுஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனென்றால் மனுஷனுக்கு தனியாக ஒரு மனசு இருக்கு, மற்ற பிராணிகள் மாதிரி இல்லை. இவனுக்கு தனியாக மனசு இருக்கு. அதுலயும் யோஜனை பண்ணாம சாதாரண மனுஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். மாப் சைக்காலஜின்னு சொல்றான். இந்த படித்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அவன் நாலு எண்ணம் சொல்லுவான். இப்படி பண்ணினா இதை பண்ணுங்க, பண்ணினா என்ன, பண்ணாத போனா என்ன, பண்ணினா என்ன லாபம், பண்ணாத போனா என்ன நட்டம், பண்ணியும் பண்ணாமல் இருந்து இருக்கலாமே, இதனால எனக்கு லாபமா உனக்கு லாபமா, ஏன்னா நீ எனக்கு சொல்றாய், நீயே பண்ணலாமே, இத்தனை கேள்வி கேட்பான். கடைசியில் கேள்வி கேட்டு பண்ண மாட்டான். என்ன சுவாமி என்ன, அதனால மனுஷால கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது பழைய நாள்லயே இருக்கு. அதனாலதான் பகவான் என்ன சொல்ற, ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணுமையான வெளிப்படையாக அவளை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது கஷ்டம். ஏன்னா அவளுக்கு நான் சொந்தமான ஒரு மனத்தை கொடுத்தேன், சுதந்திரமான மனத்தை நான் கொடுத்தேன். அந்த மனசுனால அவன் எந்த வழியிலையும் போகலாம், நல்ல வழியும் தேடலாம் கெட்ட வழியிலையும் போகலாம். அவனுக்கு நல்ல வழி கிடைக்கணுமையானால் அவன் என்ன பண்ணனா, அவன் சத்சங்கத்தை அடைஞ்சிடணும். கெட்ட வழியில போகணும்னா துஸ்தங்க அது எங்கேயும் ரெடியா இருக்கு, போய் சேர்ந்தானையானா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதோகதி தான். சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் குரோதோ விஜாயதே, குரோதாத் பவதி சம்மோஹ, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரம, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக, புத்திநாசாத் பிரணசியதி. அவனே அணிவிட்டான். இது தனியாக நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அவனை நல்ல வழியில் சேர்க்கணுமையானால் அதுக்கு எஃபர்ட் நிறைய வேணும். ஜலம் மேலே இருக்குன்னா வெறுமனை கொட்டிட்டா போறோம், கீழே வந்துடும். ஆனால் கீழே இருக்கிற ஜலத்தை மேலே கொண்டு போகணும்னா நீங்கள் ஹார்ஸ் பவர் மோட்டர் போடணும், அப்போ தான் இதை கொண்டு போய் மேலே எடுத்துகிட்டு போக முடியும், இல்லைன்னா முடியாது. அதே போலயே மேல்நிலையை ஒரு மனிதனை அடையணுமே ஆனால் அதற்கு அவனானவன் முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? சத்சங்கத்தை தேடணும். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி. இப்படித்தான் ஆகையால் இந்த அளவுக்கு அவன் வரணுமேயானால் அவனை நம்ம சாதாரணமாக திருட முடியாது. அதுக்காக என்ன பண்ணிவிட்ட, ஈஸ்வரன் நம்ம இதயத்தில் உட்கார்ந்து இருக்க. என்ன பண்ணிட்டார், வேற எங்கேயும் இருந்தால் கஷ்டம் இந்த மனுஷன் சரி பண்றதுங்கிறதுக்காக. ஆகையால் இதயத்துக்குள்ளே சத்ரட்வா சதேவானு பிராபிதது நமக்குள்ள பொந்துட்டு இருக்க. பொந்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கார், நம்மளுடைய மனசை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னைக்கு தாங்கள் உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணம் உண்டாச்சோ அந்த எண்ணத்தை கண்டினியூஸா இருக்கும்படி பார்க்கிறேன். உங்களுக்கு அப்பப்ப வாழ்க்கையில சத் சங்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா சத்சங்கத்தை நமக்கு காட்டினாலும் நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்றோம், மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த சத்சங்கம் இருந்தாலும் சரி பார்ப்போம் அப்புறம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப பெரியவர் நல்லவர் அப்படின்னு ஓஹோ சரி பார்த்துட்டே இருக்க. ஆனா பை நேச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜலமானது படி கீழண்ட ஓடுற மாதிரி இந்த மனுஷா சாதாரண மனுஷால சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அதை பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளை கண்ட்ரோல் பண்ணணும், அவளுக்கு அப்பப்பொழுது நல்லதை பண்ணி கொண்டிருக்கணும் என்பதற்காகவே அவர் ஈசானனாக இருக்கிறார். சர்வபூத நியந்திரத்வாத் ஈசானஹா, எல்லா பூதங்களையும் எல்லா பிராணிகளையும் கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு வேண்டியதான புண்ணிய பாப பலன்களை அப்பப்பொழுது அளித்து அவளை நல்ல வழியில போத்து கொண்டிருக்கார், சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கார். ஆகிய அவருக்கு ஈசானன்னு பேர். பிறகு பிராணத பிராண ஜேட்ட சிரேட்ட பிரஜாபதி, அடுத்த செட் அப் நாம பிராணதா பிராணா ஜேட்டா சிரேட்டா இந்த நாலு நாமக்கள் பிரஜாபதினு வச்சுப்போம். இந்த நாமக்கள்லாம் அந்த பகவானுடைய ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபத்தை காட்டுறது. பகவானே சுத்த பிரம்மமா இருந்தது, மாயையில பிரதிபலித்த பிறகு அவர் என்ன ஆயிட்டார், ஈஸ்வரன் எனக்குடையதான பெயரை அடைந்தார். முதல்ல மாயையில, அதுக்கு முன்னால ஈஸ்வரன் பேர் கிடையாது, சுத்தமாக நாம ரூபங்கள்லாம் இல்லாதான சுத்த பிரம்மமா அந்த நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமாக இருந்தார். உபநிஷத்து சொல்லும் பொழுது சுத்தம பாப வித்தம், நித்திய சுத்தம் நித்திய புத்தம் சொல்லிட்டு இருக்கிறதே எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடாது. நித்திய சுத்த புத்த ஸ்வபாவா அப்படின்னு நிருசிம்ம உபநிஷத்துல இருக்கு. அது இவர் சுத்தம பாப வித்தம்னு ஈசாவாசி உபநிஷத்துலையும் இருக்கு. அந்த எப்பொழுதும் சுத்தமாகவும் எப்பொழுதும் முக்தனாகவும் எப்பொழுதும் அறிவு வடிவமாகவும் பரமாத்மா இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மாயையோட சேர்ந்தார், மாயையோட சேர்ந்தானா மாயையில அவருடைய பிரதிபலனம் ஏற்பட்டது. அடுத்ததுமே அவருக்கு என்ன பேரு, ஈஸ்வரன் பேர். அதனால்தான் சிவ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும் நகே தேவம் தேவோ ந கலு குசல ஸ்பந்திதுமதி அப்படின்னு அந்த சக்தியோட சேர்ந்த பிறகு உலகங்களை எல்லாம் உண்டாக்கி காப்பாற்றி அழிக்கக்கூடியதான ஒரு சக்தி அவருக்கு வருகிறது. அதற்கு முன்னால் அவர் அவைகள் இல்லாமல் இருந்தார். நகே தேவம் தேவோ அது இல்லாத போனால் நகலு குசல ஸ்பந்திதும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கேன். ஆகையால் அந்த பரமாத்மா முதல்ல சுத்த பிரம்மமா இருந்தவர் மாயையோட சேர்ந்தவரை ஈஸ்வரன் ஆயிட்டார். அந்த ஈஸ்வரனா இருக்கும் பொழுது எல்லா விதமான சக்திகளையும் பெற்றவர். வெறும் கையில சக்தி இருந்தா போறாரு, அதை ஆக்சுவலா பண்ணிக்கணும். எனக்கு சமைக்க தெரியும்னு சொன்னான், சமையல்னா நியாயம் பண்ணணும் ஒரு அதில் இருக்கணும் அப்படி இருந்த ஒரு என்னைக்காவது ஒரு நாளாக தான் பண்ணணும். அப்படி அவர் என்ன பண்ணினார், அடுத்ததாக இரண்யகர்பர் எனக்கூடியதான உருவத்தை எடுத்துக்கொண்டார். இதான் சொல்லும் பொழுது இரண்யகர்பர் சமவர்த்ததாக்ரே பூதத்யஜாதபதிரேகாசீத் சதாதார பிருதிவீந்தியா மதேமாம் கஸ்மை தேவாய அபிடாவிதேமா அப்படின்னு நிறைய மந்திரங்கள் இதே மாதிரி சொல்லியிருக்கு. இப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பனா ஆனார். அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு இன்னொரு பேர் என்ன, பிராணன்னு பேர். அவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாளுடைய புலன்கள் எல்லாம் மனது பிராணங்கள் எல்லாம் சேர்ந்து சமஷ்டியா இருந்து அவளுக்கு ஹிரண்ய கர்ப்பன் பேர். உங்களுக்கு ஒரு பிராணம் இருக்கு, உங்களுக்கு ஒரு மனசு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராணமும் ஒவ்வொரு மனசும் நமக்கு இல்லையே இருக்கு. இந்த ரெண்டும் டூ சைட்ஸ் ஆஃப் சிங்கிள் காயின், மனசும் பிராணமும் இன்னும் ஒண்டா போயிடுது. யோவை பிராணசா பிரஜா யாவை பிரஜாத பிராணா அப்படின்னு ஜாபால உபநிஷத்து சொல்றேன். இந்த விஷ்ணுதாசன வாக்கியம் எந்தெந்த வாக்கியம் எந்தெந்த உபநிடத்தில் எல்லாத்துலையும் சொல்லிவிட்டேன். இந்த பத்து உபநிஷத்து மட்டும் போறாது, இதுக்கு நிறைய உபநிஷத்து வேணும். ஆகையால் இந்த சுஜாபால உபநிடத்துல பிராணனே மனசு, மனசே பிராணன். அதனால்தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் இருக்கு. அந்த ஞானமானது ஐந்து புலன்கள்னால, கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு எனக்கூடியதான புலன்கள்னால வருகிறது. அவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மனசு. எதை நான் பார்த்தேனோ அதை கேள்விப்பட்டேனோ அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்காக ஒரு மனசு. இங்க இருந்து நினைச்சிட்டு போற கடையில போய் இது வாங்கணும்ண்டு, இது வேணும் நினைப்பு தான். கடையில போய் இது இருக்கான்னு கேட்கிறேன், அவன் எடுக்கன்னு எடுத்து கொடுக்குறான். ஆ, இது இல்லை நினைச்சது அதுங்கிறேன். அப்ப என்னாச்சு, கண்ணால பார்த்தேன். அப்ப எதை நான் நினைத்தேனோ அதை தான் கண்ணால பார்த்தேன், எதை நான் கேள்விப்பட்டேனோ அதை தான் நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சேர்த்து பார்க்கறது பார்த்தீங்களா. இவைகள்லாம் இந்த ஞான சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த புலன்கள். அதே போலயே கண்ணு காது மூக்கு நாக்கு இவாளுக்கு எஃபர்ட் வேணும், அது சமப்படணும், அப்பதான் அது எல்லாத்தையும் பார்க்கும். அதுக்கு வேண்டியதான திறமையும் அல்லது சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறவர் பிராணன். அந்த பிராணன் நீங்க சாப்பிட்டேன்னா தான் அந்த அன்னமானது அந்த பிராணனானது சாப்பிட்ட புலன்களுக்கெல்லாம் திறமையை கொடுக்கிறது. ரொம்ப பசியா இருந்தா நடந்து வாங்கன்னு, பசிக்கிறது போகணும் முடியாது சார் அப்படின்ட்டு, சாப்பிட்ட பிறகு சரி போவோம் நடப்போம் அப்படிங்கிற அப்படின்னு இந்த புலன்களுக்கெல்லாம் திறமை எப்படி வருது, நீங்க உட்கொண்ட ஆகாரத்தை, அந்த ஆகாரத்தை யார் ஆக்சுவலா அனுபவிக்கிறா, பிராணன். அதனால தான் சாப்பிடும் பொழுது பிராணா இஸ்வஹா, அபானா இஸ்வஹா, வியானா இஸ்வஹா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன் பிரம்மணேஸ்வஹா எனக்கு வேணும், கிரணிகள் பாயத்துவாக போட்டுக்கலையே ஏண்டான்னார், அக்னயத்வாக சோமாயத்வாகன்னு போட்டுக்கிறோம் இல்ல, பிராணாயத்வாக பாராயத்துனா அன்னங்கள்னா பிராணனுக்குதான். இப்படி கிரியாசக்தி வடிவமாக வருக. இப்ப பிராணசக்தி, ஞானசக்தி, அதான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்றாள். அது இதுல இந்த பிராணஸ்வரூபமாக இவர் இருப்பதனால், இவர் அந்த பிராணனை நமக்கு கொடுப்பதனால் பகவானுக்கு என்ன பேரு, பிராணதா பிராணாம் ததாதி. இந்த பிராணம் என்று சொன்னால் வெறும் மூச்சு காத்து என்று நினைக்கப்படாது. நையாய்க்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன், வெளியே காத்து சரீரத்துக்குள்ள போனா அதை பிராணன் சார் அப்படிங்கிறோம். ஸோ பிராணனே வாயு, வாயுவே பிராணம், அது ரெண்டு ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். சரீராந்த சஞ்சாரி வாயு பிராணா அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான் நியாய சூத்திரங்கள். ஆனா எங்க உபனிஷத்து அப்படி சொல்லல, பிராணன் வேற வாயு வேறேன்னு சொல்லுது. எங்க சார் சொல்லிருக்கேன், ஏதத்மாஜாயதே பிராண மனசத்வேந்திரியாணிச கம் வாயு. முதல்ல பிரம்மத்தினிடத்திலிருந்து பிராணன் பிறந்தது, அதுக்கப்புறம் கம் ஆகாசம் வாயு, வாயு பிறந்ததுன்னு. வாயுவே பிராணன், பிராணமே வாயுவா இருந்ததுன்னு ரெண்டாவது நயன் சார் பறவை சொல்லணும். எப்ப சொல்லியிருக்கோ, அப்ப பிராணன் வேற வாயு வேற. அதனாலதான் ஒரு மனுஷன் காலம் ஆயிட்டானே, ஆனால் ஒரு பம்பு வச்சு அவன் மூக்கில் காசை விட்டுடா, என்னால அவன் முழிச்சுக்க மாட்டான். விவகாரத்தினர் அந்த பிராணங்கிற தத்துவம் சரீரத்தை விட்டு போயிடுது. அதனால இன்னும் வரணும், வெறும் காசை உள்ள போனாலும் அது ஒன்றும் ஆகாது. ஆகையால் பிராணன் வேற காத்து வேற. அந்த பிராணங்கிற பிரின்சிபல் காத்து வடிவமாகத்தான் இருக்கிறார், காத்தை விட வேறாக இல்லை. ஆனா வெளியிருந்த வெளி காத்து மட்டும் அவர் இல்லை, அதோட ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. அப்படிப்பட்டதான பிராணஸ்வரூபமாக ஹிரண்யகர்ப்பராக அவர் இருக்கிறார். அவரே அநேக வடிவங்களை எடுத்துக்கொண்டு தேவானாம் காரிய சித்யர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே சிதா லோகே தானித்யாப்பியம் இதீயதே அப்படின்னு, நல்லோர்களை காப்பாற்றுவதன் பொருட்டு எப்பப்பொழுது வெவ்வேறு உருவங்களை எடுத்துக்கொள்கிறாரோ அப்பப்பொழுது அவர் பிறந்தார் என்றதான என்று சொல்வது வழக்கம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய திருஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப யுகே யுகேன்னு அப்பப்பொழுதுன்னு அர்த்தம், ஒரு யுகத்துக்கு ஒரு மாதிரின்னு அர்த்தம் இல்லை, அப்பப்ப பரவேன். அது மாதிரி ஹிரண்யகர்ப்பராக உருவத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஹிரண்யகர்ப்பர் பிராணஸ்வரூபம், சமஷ்டி பிராணம். இப்ப இந்த மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல்னு ரெண்டு உண்டு. எப்பவுமே கொஞ்சமா இருந்தா சில லாபம் இருக்கு, சில நஷ்டங்கள் இருக்கு. அதிகமா இருந்தா சில லாபங்கள் இருக்கு, சில நஷ்டங்கள் இருக்கு. இது சாதாரணமாக கொஞ்சமாக பொருள் இருந்தால் சின்ன டப்பியில் போட்டு வைக்கலாம். நிறைய இருந்ததுன்னா மூட்டையை கட்டி வைக்க வேண்டியது தான், டப்பியை வச்சுக்க முடியாது. அதே போல காசு கொஞ்சமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணலாம். காசு ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்கள் காத்துல வச்சுக்க முடியாது, கொண்டு போய் பேங்க்கில் வைக்கணும். அவன் 56 கேள்வி கேட்பான், இந்த காசு உனக்கு ஏது, இது எப்படி வந்தது, இன்கம் டேக்ஸ் சொல்ல வேண்டாமா, பேன் நம்பர் கொடு. அதிகமாக இருந்தால் வந்துருந்தேன். ஆனால் அதிகமாக இருந்தால் என்னாச்சு அப்படின்னா அதில் சில லாபங்கள் உண்டு. ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும், வேண்டிய காசு இல்லை, என்ன பண்றது? நிறைய இருந்ததுன்னா இந்த பம்பே இல்லாம கொடுத்துடலாமே, அட்ஜஸ்ட் பண்ணலாமே, இதை தூக்கி அதில் போட்டு இன்னைக்கு காரியம் நடத்தலாமே. ஆகையால் விவகாரம் என்னன்னு, எதுலையும் கொஞ்சமாக இருந்த சில லாபங்கள், அதிகமாக இருந்த லாபங்கள். அதே போலயே நமக்கு எவ்வளோ வருதோ அதில் தான் செலவு பண்ணணும். நீங்கள் அதனால் மைக்ரோ லெவலில் அப்படி தான். உங்கள் ஆற்றுல எப்படி வளர்க்கணும்னு, இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வருதோ 30 தேதி வரைக்கும் அவ்வளோ சம்பளம் அதுக்குள்ளே தான் நடத்தணும், அதிகமாக நீங்கள் செலவு பண்ண முடியாது. மேக்ரோ லெவலில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு, முதல்ல செலவு பண்ணிவிட்டு அவரை வர எதிர்பார்க்குது, வரும் இல்லைன்னு டேக்ஸ் போடுங்க. இதே மாதிரியே தனித்தனியாக நமக்கு மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடியது மனசு, பிராணங்கள், புலங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனசையும் ஒன்றா சேர்த்துருந்தோம். மனசு நினைச்சே பாருங்க, எல்லா மனசும் ஒன்றா போயிடுது, எல்லா பிராணங்களும் ஒன்றா போயிடுது. அப்படிப்பட்டதான ஒரு உருவத்துக்கு என்ன பேரு? இரண்டிகர்பன் பேர். ஸோ இரண்டிகர்பன் சமஷ்டி ஜீவன் எதுவாங்க. இது நீட் பேஸ்ட் இன்னும் எங்கே இருக்குன்னு கேட்கப்படாது. இப்படி இருக்கா, அதுபோல் ஒரு மனுஷன் இருக்காரா, எல்லா அப்போ என் பிராணங்கள்லாம் என்ன ஆச்சு, என் மனது எங்கே போச்சு, இப்படி எல்லாம் கேட்டு பெறப்படாது. இது என்ன, நாம் ஒரு புரிஞ்சு கொள்றதுக்காக இரண்டிகர்பன்னா முதல் முதல்ல ஒரு டோட்டல் மனசாக இருந்தது, அதை வச்சுட்டு நம்ம இத்தனையும் தயார் பண்ணிடும். ஒரே உருண்டையாக தான் இருந்தது ரொட்டி பண்ணும் பொழுது. அதில் 4 பேருக்கும் ரொட்டி பண்ணணும்னா என்ன, ஒரு நிறைய கொஞ்சம் பெரிய மாவு எடுத்து அதெல்லாம் இது பண்ணி பேசஞ்சு இது பண்ணி இது பண்ணுறாள். அந்த பெரிய உருண்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தானே பண்ணுறாள். அப்போ கடைசி ரொட்டியாக எல்லாம் பண்ணின பிறகு இது எவ்வளோ உருண்டை இருந்ததுன்னு கேட்ட இப்போ காட்டவ முடியும். அதே போல இப்போ உலகம் உண்டாயிடுது. இப்போ இரண்டிகர் வர காட்டும் போது நான் இங்கே பண்ணுறோம். ஆனால் என்ன, இவைகள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் டோட்டலாக இருக்கக்கூடியதான புத்தியாகவும் மனத்துக்கும் சேர்ந்து இரண்டிகர்பர்னு சொல்றது. அவருக்கும் பிராணம்னு பேர், உபநிடத்துகளில் அவரையும் பிராணம்னு பேர். அவர் தான் நமக்கு இந்த பிராணங்களை எல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள பிராணனை கொடுத்தார். என்னைக்கு பிராணனை கொடுத்தார்? என்னைக்கு அப்பா சரீரத்திலிருந்து வீரிய ரூபமாக அம்மா சரீரத்துக்கு போனாலும் அன்னைக்கு கொடுத்தாச்சு. அப்படி அந்த பிராணனானது அங்கே இல்லாத போனால் என்ன ஆகும்? அந்த வீரியம் அன்னைக்கே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி பிராணன் டே நம்ம டே ஒன்ல இருந்து பிராணன் இருக்கு. அத பிறகு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இளந்தம்பழம் அளவுக்கு கர்ப்பம் ஆச்சான். அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆச்சுன்னா எலுமிச்சம்பழம் வரைக்கும் கர்ப்பம் ஆச்சான். அதுலேருந்து ஆரம்பிச்சு 3 மாசம் ஆயிடுது. ஏன்னா அதை விட ஒரு பிண்டா அளவுக்கு ஆச்சு. அதற்கு மேல என்ன ஆயிடுது, 5வது மாசம் இந்த மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சது. கண்ணு காது மொக்கு முதலிய நாக்கு இவைகள்லாம் இடங்கள் உண்டாயிருக்க அதுலேருந்து அந்த சாமர்த்தியம் உண்டாகி இந்த பிராணமானது மனசானது சுத்த ஆரம்பித்தது. சரீரத்தில் ஒரு ஆக்ஷன் உண்டாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அம்மா வயசில் அந்த கர்ப்பமானது அசைய ஆரம்பித்தது. இவைகள்லாம் கர்ப்போபநிடத்தில் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இப்படி இந்த பிராணனை நமக்கு முதல் முதல்ல கொடுத்தவர் இரண்டிகர்பர். அதனால் இந்த பிராணங்கிறது லிங்க சரீரத்தோடு வந்து சேர்ந்தது. சொர்க்கலோகத்தில் மழையாக வந்து, மழை வழியாக பூமியில் வந்து, எள்ளுங்குள்ளாக பூமியில் இருந்து கொண்டு அதை ஒரு மனிதன் சாப்பிட்ட பிறகு அவனுடைய சரீரத்தில் ரத்தம், மாம்சம், மசா, மஜ்ஜா, அச்சு, ஸ்நாயு, வீரியம்னு 7 தாத்துக்களாக ஆச்சு. அந்த 7 தாத்துக்களில் 7வது தாத்துவாக இருந்த அம்மா சரீரத்துக்குள்ளே போன பிறகு அது லோகிதத்தோடு சேர்ந்து கர்ப்பமாக எப்படி ஆரம்பித்ததோ அன்னைக்கு பிராணனை கொடுத்தாராம். ஆகியால் பிராணாந்ததாதி சேஷ்டயதி இதுவா பிராணதா, பிராணனை எல்லோருக்கும் கொடுக்கிறார். அதனால அவனை பிராணத்தை கொடுப்பவர், பிராணதானம் அவர் தான் பண்ணிட்டு இருக்க. எல்லா மனுஷியாளுக்கும் பிராணதானம் கொடுத்துருக்க. இந்த தானம்னு சொன்னா ஞாபகம் வந்து நாளைக்கு அக்ஷய திருதியை. அக்ஷய திருதினு தங்கம் வாங்கணும்னு யாரும் சொல்லலை, வாங்கினா நான் நோன்னு சொல்லலை. இவரு காது இருக்கு, உடம்புல பேஷன்ஸ் இருக்கு, அந்த கியூல போய் வாங்குறேன்னா வாங்குங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம், அக்ஷயமாக காரியம் ஆகணும் என்பதற்காக அக்ஷய திருதி என்னைக்கு நம்ம பண்றோம். அக்ஷயமாக நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அக்ஷயமாக ஆகணும்னா சாஸ்திரங்கள் மனிதனுக்கு முன்னுக்கு வரணும்னு என்ன சொல்றது, யாகம். தன்னிடத்துல இருக்கக்கூடியதான பொருளை தேவதைக்கு கொடுத்தால் அதுக்கு யாகம்னு பேர். யாகம்னா தேவதோத்தேசேன திரவிய தியாகா, தேவதைகளுக்கு நீங்க கொடுத்தேன்னா அதுக்கு தியாகம்னு பேரு. மனிதர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு தானம்னு பேரு. நெருப்புக்கு கொடுத்தீங்கன்னா ஹோமம்னு பேரு. அக்னோ பிரக்ஷேபோ ஹோமா எல்லாம் மீமாம்சா சூத்திரங்கள். அக்னியில பிரக்ஷேபம் பண்ணினா அதுக்கு ஹோமம்னு பேரு. இது இன்னார் தேவதைக்குன்னு கொடுத்தா அதுக்கு யாகம்னு பேரு. மனிதனுக்கு கொடுத்தா அது தானம்னு பேரு. இந்த தானமானது இவனுக்கு கொடுத்தால் அதனால் உங்களுடைய பாபங்கள்லாம் போகும், புண்ணியங்கள் அதிகரிக்கும். இது சாஸ்வதமாக நமக்கு அந்த புண்ணியங்கள் அக்ஷயமாகவே இருக்கணும் என்று பண்றதுக்காக தாங்கள் பண்ணக்கூடியது. அக்ஷய தேசே காலேச பாத்திரேச, நல்ல தேசம் நல்ல காலம் நல்ல பாத்திரத்துல கொடுத்தா ரொம்ப உயர்ந்ததான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள். அதற்காக இந்த அக்ஷய பாத்திரம் அக்ஷய திருத்தீயான்னு இந்த வைசாக மாதத்துல சுக்லபட்சத்துல வரக்கூடியதான திருத்தீயைக்கு அக்ஷய திருத்தீயான்னு பேர். பாண்டவாள்லாம் அவ அங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு போகும் பொழுது தர்மபுத்திரர் மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏ எப்பொழுதுமே 10 பிராமணர்கள் வந்து சேர்ந்து அவள் சாப்பிட்டு சேர்ந்து சாப்பிடுவார். அவர் வெறுமனை உண்டியா சாப்பிடுறது இப்படி இருக்கக்கூடியதான் இத்தனை நாள் இப்படி பழகிவிட்டேனே, நமக்கு இனிமேல காட்டுக்கு போனா நமக்கே ஆகாரம் கட்டம் பிராமணர்களுக்கு என்னத்தை கொடுப்பே ஒண்ணு முடியலையே அப்படிங்கிற பொழுது பகவான் சூரியனை தியானம் பண்ணுங்க. பகவான் தானே கொடுத்துருக்கிறான், ஏன்னா பகவானே கொடுத்தா அது அவருக்கு வசதியா தோணாதுங்கிறதுக்காக சூரியனை தியானம் பண்ணார். இந்த சூரியனை தியானம் பண்ணும்பொழுது சூரியன் பிரத்யப்படுவாய், இந்த திதி எண்ணிக்கு அக்ஷய திருதிய திதி எண்ணிக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த, பாத்திரத்தை கொடுத்து இது எத்தனை பேர் வந்தாலும் இது அன்னத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அது ஒண்ணும் இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், யார் யாருக்கு எதை பிடிக்குமோ அவளுக்கு அந்த இலையில அது விழும். கரண்டி ஒண்ணுதான், அதை எடுத்து நீங்க போட்டேன்னா உங்களுக்கு வத்த குழம்பு வேணும்னு அது விடும், இன்னும் இந்த கீரை மிசைகள் வேணும்னு அது அவளுக்கு விடும். யார் யார் எது வேணும்னு நினைக்கிறாளோ அதுக்கு தக்கவாறு அதுல விழும்படி பண்ணினாரா. அதோட உள்ள எத்தனை பிராணிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் சாதம் போடலாம், அது இன்னைக்கு ஆயிடுத்துன்னு சொல்ல முடியாது. எல்லாம் பண்ணி அதை அலம்பி வச்சுட்டு இல்லையானால் அடுத்தது என்னன்னா மறுபடியும் சூரியோதயம் வந்தாதான் உண்டு, அதுக்கு முன்னால் கிடையாது. சூரியன் இருக்கிற காரியத்தம் அது எடுத்துட்டே இருந்தா வந்துட்டே இருக்கும், எத்தனை பேருக்காவது நீங்க கொடுக்கலாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஆனால் வந்து அந்த பாத்திரத்தை அலம்பி மேல பரணையில வைத்தாச்சுன்னா மறுபடியும் சூரியோதயம் ஆனாதான் கொடுக்கும்னு அப்படி ஒரு கண்டிஷனும் இருந்தது. இது என்ன எஃபெக்ட் ஆச்சுன்னு திரௌபதி சமைக்கிறத மறந்துட்டா, எசடா விவகாரம் தினந்தோறும் அட்டையை பார்த்ததும் கொடுத்துட்டே இருக்க விவகாரம் முழுக்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் இல்லாம நடக்கிறது விசேஷமா தர்மபுத்திரக்கு சந்தோஷமாயிடுச்சு. இந்த ஆஸ்பெக்ட் நிறைய வேணும். ஆனா துரியோதனத்துக்கு ஒரு நாள் துர்வாசர் அவளுடைய சிஷ்யாளோட வந்தார். அந்த மனுஷனுடைய மனசுல எப்பவுமே கெட்ட எண்ணம், என்ன பண்ணார் தெரியுமா, நான் துரியோதன அந்த துர்வாசருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த துர்வாசருக்கு அத்தியதிகமாக மனுஷியாளை வச்சு ரொம்ப மரியாதையெல்லாம் பண்ணி கொடுத்தார். இந்த மரியாதை எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார் துர்வாசர். யாரை சந்தோஷப்படுத்துறது கஷ்டமோ அவரடியும் சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டார். அவர் என்ன பண்ணார், போகும்பொழுது உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். இது காத்தானே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன வரம் வேணுங்கிறடா, ஒண்ணும் இல்லை, நீங்க 11 மணிக்கு பாண்டவாள் சாப்பிட்றாளாம், அதனால அவள்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு 11:30 மணிக்கு அப்படியே அவாத்துல உங்க சிஷ்யாளோட போய் எங்க எல்லோருக்கும் ஆகாரம் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அட்டை பாத்திரம் பிரிஞ்சவெல்லாம் அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னா அவன் கிடைக்காது. இனிமேல எப்பவே வந்த வழக்கு அதிதி சத்காரம் வேற பண்ணி ஆகணும், அதோட இல்ல துர்வாச முனிவர் மகர்ஷியோட வந்திருக்கார், பசிக்கிறதுன்னு வேற சொல்றார், அன்னம் இடாம இருந்தா கோபம் வந்துடும், இப்ப என்னடா பண்றதுன்னு இப்படி பண்ணும்போது இக்கட்டான்னு வந்துடுறது சபிச்சு விடுவார். நமக்கு வேற லாபம் ஒண்ணும் வேண்டாம், இன்னொரு சபிச்சு அழியணும், இதான் எனக்கு வேண்டியதுன்னு சரின்னு இவர் அதே மாதிரி சொன்ன வரத்தை கொடுத்தா அது வேற பண்ணணுமா இல்லையா. 11:30 என்ன 11:30 எல்லாம் பண்ண மாதிரி போனார். போயிட்டு ரொம்ப பசிக்கிறது ஆகாரம் போடும்போ சிஷியாளோட வந்திருக்கேன் அப்படின்னு திரௌபதி வில வளர்ந்து போயிட்டாலாம். எங்க இருந்துருப்பா, என்ன இந்த ப்ராப்ளம் வந்து ஆத்துல ஸ்திரீகளுக்குன்னு புருடன் வெளியிலேயே உட்காந்துருப்பார். ஆமா பண்ணுனார், எங்க என்ன பண்றது, என்ன பண்றதுக்கு, சமைக்கிறதுன்னா முன்னாள் பொருள்லாம் வாங்கி வச்சதுதான் பரவாயில்ல, இப்ப காட்டுல இருக்கிறவ கந்த மூலங்கள் தான் வச்சுட்டு இருப்பா, அப்பப்ப பறிச்சுட்டு வருவா, அது 100 பேருக்கு ஒன்று நடக்கிற காரியமே முடியாது, இவளுக்கோ பண்ணணும்னு கேட்கிற, என்ன பண்றது. திரௌபதி அம்மா சொல்ல முடியாது, இப்ப விவகாரம் ஆயிடுது, அலம்பி வச்சாச்சு அப்படின்னு. இப்படி அலம்பி பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சுன்னு சொன்னா இப்ப என்னத்தான் பண்ண முடியும், மறுபடியும் எடுனர் அது வராதுப்பா, நான் பார்த்திருக்கேன் முன்னால ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் ஒண்ணும் கரெக்டா பாத்திரம் அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல இவ தர்சன பஜனை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நான் மத்தியானம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார் துர்வாசர் சிஷ்யாளோட. சரி ரைட், இவ என்ன நடக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியலையே. கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணஞ்ச ஹரிம் நரஞ்ச பிராணாயமே க்ரோஷதி யாஜ்ஞசேனி. அந்த அம்மா பார்த்தார், ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பத்துல கை கொடுக்கறது பகவான் ஒருவர் தான், வேற யாராலையும் இந்த சந்தர்ப்பம் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பகவான் நினைச்சார். பக்தியோட நினைச்சா பகவான் அப்பவே வந்துட்டார். ஆனா வர வர என்ன பண்ணார் தெரியுமா, உள்ள வந்து அம்மா திரௌபதி ரொம்ப பசிக்கிறது இலை போட்டுட்டார். இப்ப இவாளுக்கு போடுறதுக்காகவே கேட்டுருக்கா, இந்த அம்மா வரப்பவே பசிக்கிறதுன்னு கேட்கிறார். என்ன பண்றதுங்க, ஒண்ணும் இல்லை, இது போல ஆயிடுது, எனக்கு இலை போடணும், ஒண்ணும் கொடுக்கலன்னு ரொம்ப கட்டம் தான், ரொம்ப சிரமமா இருக்கு, ஆனா ஒண்ணும் கொடுக்க முடியாத நிலையில இருக்கேனே அப்படின்னா, ஏன் உங்ககிட்ட அசை பத்திரம் இருக்கோ இல்லையோ கூட எடுத்துன்னு வந்தார். இல்ல சுவாமி, அலந்து வச்சப்பட்ட நீ கொண்டா பாத்துறது என்ன, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அது வரம் கொடுக்கறப்ப இப்படி சொல்லியிருக்கார், மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லாதீங்கன்னு இவர் கேட்கல. கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தார். கொண்டு வந்துமே என்ன பண்ணார், அது அலம்பு பொழுது என்ன பண்ணினான்னா, ஒழுங்கு அலம்பல அந்த பாத்திரத்துக்கு இன்சைடு இருக்கு பத்தில, அதுல ஒரு சின்ன கீரை துண்டு அங்க இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டாராம். சாப்பிட்டு சர்வதோ பத்திரம் அப்படின்னு ஜீர்ணமாவட்டம்னு வாய்ந்து தடவிட்டார். என்னடா ஆச்சுன்னு, அந்த பிராந்தத்துல இருக்கக்கூடியதான எல்லோருடைய வயரும் ரொம்பி போயிடுது, பகவான் தான் உட்கொண்டார், அவ்வளவுதான் விவகாரம், என்னவருக்கும் ரொம்பி போயிடுது வயிறு, அங்க இருக்கக்கூடியதான மாறுதல்கள்லாம் எதுவும் சாப்பிடக்கூட முடியாத நிலையில ஆயிட்டான், என்ன பகவான் சாப்பிட்டது. அடுத்தது என்ன பண்ண இவர் பார்த்தார், இனிமேல பகவான் சாப்பிட்டாரோ இல்லையா இனிமேல் ஒண்ணும் கவலை இல்லை, பீமசேனர் கூப்பிட்டார், என்ன அவர் தானே பயமுடுத்துறதுக்கு, நேர போய் இங்க மாற்றுகள்லாம் மாத்தியானங்க பண்ணிட்டு இருக்க, வாங்கோ சாப்பிட்றதுக்கு வாங்கோ, இலை போட்டாச்சுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு. என்னடா அது திரௌபதி இன்னும் பயமா போடுச்சு, பகவான் சொல்லியிருக்காரு என்ன பண்றது. போன பீமசேனன் போனான், எல்லாரும் வரலாம், சீக்கிரமா வரலாம், இலை போட்டாச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அவ பார்த்தா ஒரு பருக்கு உள்ள போகாது, அந்த அளவுக்கு உள்ளாயிடுது வயிறு, நீங்க வேணும் வேணும்னு கேட்கறேன், நான் விவகாரம் ஒன்றும் முடியாது அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம், இன்னைக்கு எங்களை மன்னிச்சு விடுங்க, தெரியாம சொல்லிவிட்டோம், அப்ப பசிச்சது இப்ப பசிக்கல, ஒன்றும் தெரியல விவகாரம் முழுக்க, இங்க மன்னிச்சுனா அப்படியே போயிட்டேன், திரும்பி வரல அவர். பீமசேன் என்ன சரி ஏதோ சொல், இவருக்கு இதுல பீமசேனுக்கு இதெல்லாம் ஒன்றும் விவகாரமே கிடையாது, யாராவது அடி உத குத்துன்னு தான் ரைட்டு, இந்த விவகாரங்கள்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு, நேரம் வந்துட்டு அவெல்லாம் வரலையா அப்படின்னு உட்காந்துட்டேன். என்னடா சொன்னார், இப்படி காப்பாத்தினார் திரௌபதி சாகமாசாத்ய திரிலோகே என தர்ப்பிதா. திரௌபதி சாகமாசாத்ய, திரௌபதி அம்மாவனுடைய அட்டை பாத்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கீரை மெத்தையில சாப்பிட்டு திரிலோகேயேன கற்பிதா, மூலம் யாரால சந்தோஷப்படுத்தப்பட்டதோ அப்படிப்பட்டதான பரமாத்மா அவருடைய அனுகிரகத்தினால்தான் இந்த அட்டை பத்திரம். அதனால அட்டய பத்திரத்தையே இன்னைக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு ஆகாரம் பண்றதோ தானம் பண்றதோ ஏதோ பண்ணணும், ஜபம் பண்ணணும், பாராயணங்கள் பண்ணணும், நமக்கு பெரியவர்களா இருக்கிறவளை போய் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஏதாவது கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். இப்படின்னு சொல்றதுதான் அட்டய திருத்தியதுல வேற ஒண்ணும் இல்லை. இதுக்காக தந்தேன் பிராணதஹா, முக்கியமாக பிராணனை கொடுத்தவர், மீது என்ன இருந்தாலும் சரி, அந்த பிராணன் இல்லாத போனால் மனுஷனுக்கு எதுவும் சரியாகாது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, பிராணதஹா, பிராணான் ததாதி ஜேஷ்டயதி இதுவா பிராணதஹா, ஓ ஏவான்யாக பிராண்யாத் ஏதாகாத ஆனந்தோ நஸ்யாது. சொல்லி சொல்றது பத்தல, ஓ ஏவ அந்யாக பிராண்யாத், யார சுவாமி இந்த பிராணன் எனக்கூடியது ஒண்ணும் இல்லைன்னா எவர் பிராணனை உள்ள இழுக்க முடியும், எவர் வெளியில இருக்க முடியும், எல்லாமும் இவரால் தான் முடியுது அப்படிங்கிறது. எத்வா பிராணான் காலாத்மனாத்யதி கண்டயதி பிராணதா, தாங்கிற தாதுவுக்கு தானேன்னு இருக்கு, தா தானேன்னு ஒரு தானம், தியோ அவகண்டனேன்னு ஒரு தானம் தாத்துவுக்கு, கொடுக்கறதுக்கும் தான் தாத்துவ தான், அதை புடிங்கன்னு எடுத்துட்டு போறதுக்கும் தாங்கிற தாத்துவ தான், என்ன பண்றது, அதான் சம்ஸ்கிருதத்துல விசேஷம். ஆகையால் தான ரெண்டாவது அர்த்தம் என்ன, காலாத்மனா கால வடிவமா இருந்து கொண்டு தியதி கண்டயதி பிராணதா, எல்லோருடைய பிராணனையும் அந்தந்த சமயம் வந்ததுமே அது போரும்னு எடுத்துக்கொள்கிறார் பிராணதா. பிராணான் தீபயதி சோதயதி இதுவா, பிராணங்களை அவர் என்ன பண்றார், சுத்தப்படுத்துகிறார், பிராணங்களை எல்லாவற்றையும் தீப்தமாக்கி நன்ன வேலை செய்யும்படி பண்ணி, அந்த பிராணசக்தி வேணும், இந்த பிராணசக்தி சின்ன வயசுல நன்னாத்தான் இருக்க, ஒரு 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சுன்னா மாடிப்படி கேட்டு கேட்டுனா ஏறபடியில முட்டு வலிக்கிறது, கீழே உட்கார்ந்தா எழுந்துக்கிறதே கட்டமா இருக்கு. அரை மணி நேரம் நின்றுண்டா இருக்கேன் சார், உட்கார மாட்டேங்கிறான். ஏன்டா உட்கார்ந்தா எழுதுக்கிறது கட்டமா இருக்கு, மாடிப்படிகிட்ட ஏற இறங்கிறது கட்டமா இருக்கு. என்ன சுவாமியினர், அதான் அந்த பிராணசக்தி குறையறதுனால ஏற்படக்கூடியதான ப்ராப்ளம். ஆகையால் பிராணனை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு நாளைக்கே இல்லாம பண்றார். காலாத்மனா பிராணான் தீபயதி சோதயதி சுத்தமாக்கிறார். பிராணான் ததாதி லுனாதிவா இனி பிராணதா, பிராணங்களை கொடுக்கிறார், பிராணங்களை அறுத்து எடுத்துட்டு போறார். இந்த பிராணங்கிற ஒரு சக்தியானது ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க எத்தனை நாள் இருக்கீளோ அத்தனை நாள் இங்கே இருக்கு. இந்த மனசு பிராணம் இவைகள்லாம் பர்மனன்ட். எத்தனை பிறவைகள் உங்களுக்கு இதுவே மனசு தான், மனசு மாறாது. இந்த மனசுக்கு அபின்னமா இருக்கிற பிராணனும் மாறுவதில்லை. அதனால்தான் போன ஜென்மாவில் இருந்ததுலாம் சில சமயத்தில் அதே சம்ஸ்காரங்கள் தான் நமக்கு வருது. சில பேர் கணக்கில் ரொம்ப சுட்டியாக இருக்கான், சில பேருக்கு எக்கனாமிக்ஸு ஃபிசிக்ஸு இது போல பதார்த்தங்கள் வருது, கணக்கு வரமாட்டேங்குது. இங்கிலீஷில் நிறைய மார்க் வருது, என்ன பண்ணுறது. சில பேர் அப்படி இருந்துட்டு இருக்கா, யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. யாராருக்கும் என்னென்ன சம்ஸ்காரம் இருக்கோ, எதில் போன ஜென்மாவில் அவன் முயற்சி பண்ணியிருக்கானோ அதுதான் அவனுக்கு சீக்கிரமாக வருது. ஆனால் எல்லோருக்கும் காமனாக ஒன்று இருக்கு, ஆத்மா மாறியதில் யாரும் முயற்சி பண்ணினா போல தெரியல. ஆனால் அதுதான் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறார். ஆகையால் இந்த பிராணமானது அப்பப்போ கொடுக்கிறார், அப்பப்போ எடுத்துக்கிறார். இந்த பிராண சக்தியானது நமக்கு கொடுத்து எடுத்து கொண்டிருக்கிறார். இதை தான் தாங்கள் தினந்தோறும் பூஜை பண்ணும் பொழுது விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று பண்ணுறேன் இல்லையா. இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி பிராணசக்தி பரானா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான பிராணனை அங்கே இருக்கும்படி பண்ணுகிறார். இது இங்கே மட்டுமல்ல, யக்கியத்திலையும் இப்படி தான். சில யக்கியத்தில் பசுவை கொல்றது முடியாதுங்கிறவாள்லாம் பிஷ்ட பசுங்கிற மாவுனால பசு மாதிரி பண்ணி அதை கட் பண்ணி அதை ஹோமம் பண்ணிட்டு இருக்க, அந்த பிஷ்ட பசு பண்ணும் பொழுதும் அதுக்குள்ளேயும் பிராணசக்தி பண்ணுறாளோ இல்லையா, பிராண பிரதிஷ்டை பண்ணுறாளோ இல்லையா. அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண சுவாமி அங்கே இருக்கிறா போல, நிஜமாக இது ஃப்ளஷ் அண்ட் பட் அங்கே இருக்கா போல. பிறகு அவருக்கு எல்லாத்தையும் சோடசோபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாள், யக்கேன யக்கமய ஜந்த தேவா அப்படின்னு சொல்லி அந்த பிராண மறுபடியும் நீங்கள் வாங்கி கொள்றேன். ஸோ இப்படி பிராணனை கொடுத்து வாங்கி கொள்றதுங்கிறது சாதாரணமான பூஜையிலையும் தாங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டதான உங்கள் பிராணங்களை கொடுத்தவர் பரமாத்மா, ஆகையால் அவருக்கு பிராணதான். பிராணனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல பிராணனாகவும் இருக்கார். பிராணபந்தனம் ஹி சௌமிய மனஹா அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத் சொல்றது. அந்த பிராண வடிவமாகவும் பரமாத்மா இருக்கார்னு சொல்றார். இந்த நாமாவை நாளைக்கு பார்ப்போம். எல்லோருக்கும் அக்ஷய திருதியினால் வரக்கூடிய நல்ல சகல க்ஷேமம் ஏற்படணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு